நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவில் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான பல அம்சங்களை பற்றிய நடைமுறை தகவல்களை தரும் ஆஸ்திரேலியாவை அறிந்து கொள்வோம் SBS ஆடியோ பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
ஆஸ்திரேலியாவின் 16 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கான சமூக ஊடக தடை டிசம்பர் 10 தேதி நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த மாற்றங்களை பற்றி இளம் வயதினருடன் எப்படி பேசலாம், இந்த தடையினை பிள்ளைகள் புரிந்து கொண்டு அதனை சமாளிக்க பெற்றோர் அவர்களுக்கு உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர், இதுகுறித்து ஆங்கிலத்தில் வெரோனிகா லெனர்ட் எழுதிய விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்கும் நான் செல்வி. ஆஸ்திரேலியாவின் 16 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கான சமூக ஊடக தடை டிசம்பர் 10 தேதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆனால் அது எப்படி செயல்படும் என்பது குறித்து இன்னும் அதிகமான குழப்பங்கள் உள்ளன. விவரங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவும் கூறப்படுகிறது. ஆனால் ஒரு விடயம் தெளிவானது, இந்த தடையினை பிள்ளைகள் புரிந்து கொண்டு அதனை சமாளிக்க பெற்றோர் அவர்களுக்கு உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அப்படியானால் இவ்வாறான மாற்றங்களை பற்றி இளம் வயதினருடன் எப்படி பேசலாம், அவர்களுடைய நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பது குறித்து ஆரோக்கியமான உரையாடல்களை எப்படி நடத்தலாம், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இளம் பிள்ளைகளை தயார்படுத்த நிபுணர்கள் பரிந்துரைக்கும் வழிகளை பற்றி அறிந்து கொள்வீர்கள். ஆஸ்திரேலியா 16 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கான சமூக வலைதள தடை சட்டத்தை டிசம்பர் 10 தேதி புதன்கிழமை அறிமுகப்படுத்தியது. சமூக வலைதள நிறுவனங்கள் 16 வயதிற்கு குறைவானவர்கள் கணக்குகளை உருவாக்குவதை தடுப்பதற்கான நியாயமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக், கிக், ரெடிட், த்ரெட்ஸ், ட்விட்ச், எக்ஸ் மற்றும் யூடியூப் ஆகியவை ஏற்கனவே இந்த தடை பட்டியலில் உள்ளன. மேலும் பல தளங்கள் பின்னர் சேர்க்கப்படலாம். இந்த தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சமூக ஊடக நிறுவனங்களுக்கே எல்லா பொறுப்புகளும் உள்ளன. டிசம்பர் 10 தேதி இந்த தடை நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் 16 வயதிற்கு குறைவானவர்களின் சமூக ஊடக கணக்குகள் இருந்தாலும் பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு எந்த அபராதமும் இல்லை. நிறுவனங்கள் பயனர்களின் வயதை கணிக்க அஷூரன்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். அரசு அடையாள அட்டையை ஸ்கேன் செய்வதை தவிர பிற தெரிவுகளை வழங்க வேண்டும். சில தளங்களில், எடுத்துக்காட்டாக யூ டியூப், டிக்டாக் ஆகியவற்றில் உள் நுழையாமல் இன்னும் உள்ளடக்கத்தை பார்க்க இளம் வயதினருக்கு அனுமதி இருக்கும். இந்த தடையை மேற்பார்வை செய்கின்ற இ சேஃப்டி கமிஷனர் டிசம்பர் 10 அன்று 16 வயதிற்கு குறைவானவர்களின் அனைத்து கணக்குகளும் ஒரே நாளில் மறைந்துவிடாது, இது படிப்படியாக நடைபெறும் என கூறினார். ஆனால் பிள்ளைகளுடன் உரையாடலை விரைவாக தொடங்குவது முக்கியம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சிட்னி பல்கலைக்கழகத்தின் ஊடகம் மற்றும் தொடர்பியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் கேத்தரின் பேஜ் ஜெஃபர், சமூக வலைதளம் இளம் வயதினருக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, இது அவர்களுக்கு தொடர்பில் இருக்க ஒரு முக்கியமான வழி என்று விளக்குகிறார்.
Social media is really important for young people. It's a really important way for them to connect. I think parents trying to get a better understanding of how important media and social media in particular is in young people's lives is an important first step.
டாக்டர் கேத்தரின் பேஜ் ஜெஃபர் டிஜிட்டல் ஊடகம் மற்றும் அது குடும்பங்களில் ஏற்படுத்தும் பாதிப்பு ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகிறார். டிஜிட்டல் ஊடகம் ஆஸ்திரேலிய குடும்பங்களில் அடிக்கடி மோதல்களை உருவாக்குகிறது. மேலும் அதன் முக்கியத்துவத்தை பெற்றோர்கள் புரியாதபோதுதான் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன என்று அவர் மேலும் கூறுகிறார்.
Parents really need to acknowledge the importance of social media in the lives of their children, and that having that taken away from them is not an insignificant thing. I think a lot of young people will be upset. Some may feel isolated.
பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் சமூக வலைதளத்தின் முக்கியத்துவத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இழப்பது அவர்களுக்கு எளிய விடயம் அல்ல. பல இளம் வயதினர் கவலையடைவார்கள், சிலர் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரலாம் என்கிறார் டாக்டர் கேத்தரின் பேஜ் ஜெஃபர். பன்முக கலாச்சார பின்னணியில் இருந்து வரும் இளம் வயதினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிராமப்புற மற்றும் பிராந்திய பகுதிகளில் இருப்பவர்களுக்கும் LGBTIQ+ இளைஞர்களுக்கும் தனிமைப்படுத்தப்படுவதற்கான அபாயம் அதிகம் என்பது கவலைக்குரியது.
I think it's really important that parents talk to their children and make sure that they have established other ways of staying connected with peers to make sure that they are not cut off.
பாதுகாப்பும் இணைப்பும் குறைவாக இருக்கும் சில இளம் வயதினருக்கு இணைய சமூகங்கள் இன்னும் முக்கியமானவை என்று கூறுகிறார் கிட்ஸ் ஹெல்ப் லைனின் சேவை மேலாளர் லியோ ஹீட். இளம் வயதினர் உருவாக்கும் இந்த சமூகங்கள் மற்றும் தொடர்புகள் அவர்களுக்கு பெரும் பயனளிக்கின்றன என்பதை பெற்றோர்கள், பெரியவர்கள், அரசும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் அவர்கள் பாதுகாப்பாகவே இதை செய்கிறார்கள். மேலும் இந்த சூழ்நிலைகளை நிர்வகிக்க தேவையான தன்னம்பிக்கை திறனும் அவர்களுக்கு உள்ளது. அதை குறைவாக மதிப்பிடக்கூடாது என்று வலியுறுத்துகிறார் லியோ ஹீட்.
That's an important message for us to amplify to parents, to adults, to government, wherever we can, that these communities and connections that young people are making have great benefit for them, and that quite often they are doing it safely, and that they do have confidence and competence to navigate the complexities of this, and that we shouldn't underestimate them.
இசேஃப்டி தங்களது இணையதளத்தில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உரையாடல் யுத்திகள் மற்றும் மாற்றத்திற்கு தயாராகும் வழிகாட்டிகள் போன்ற பல வளங்களை வழங்குகிறது. பள்ளிகள் மற்றும் கிட்ஸ் ஹெல்ப் லைன் போன்ற ஆதரவு சேவைகளும் தங்களது சொந்த வளங்களை வழங்குகின்றன. இளம் வயதினரின் உணர்ச்சிகளை எளிதில் புறக்கணிக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறார் லியோ ஹீட்.
We then encourage parents to talk to kids about the options, how they are going to manage their well-being through this transition. What other supports might they have? If they felt that they're going to lose this strong sense of connection with this person online, what else could they do to manage that? Could it be a real well connection that they could look to? Are there things that the parent could support them with to help them have those connections?
பல இளம் வயதினர்கள் பெற்றோர்களுக்கு மேலும் சிரமம் தர விரும்பாததால் உதவி கேட்க பயப்படுகிறார்கள் என்று மேலும் கூறுகிறார் லியோ ஹீட். உங்கள் பிள்ளைக்கு ஒரு கெட் அவுட் ஆஃப் ஜெயில் ஃப்ரீ, தண்டனையின்றி உதவி கோரலாம் என்ற நம்பிக்கையை வழங்குவது ஒரு வகையான யுத்தி. அதாவது, சமூக வலைதளங்களில் ஏதாவது பிரச்சினை வந்தால் அவர்கள் உங்களிடம் சொல்லலாம். அந்த நேரத்தில் நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள், அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு உதவுவீர்கள் என்பதே அந்த யுத்தி என்று கிட்ஸ் ஹெல்ப் லைன் பரிந்துரைக்கிறது.
What we mean by that is telling your kids that if something does happen online where they do need help, that they can come to you and just tell you, and you will not react in the moment, and you will listen to them and you will help them through it.
இளம் வயதினர்கள் இன்னும் தடை செய்யப்பட்ட வலைதளங்களை பயன்படுத்த வழிகளை தேடுவார்கள் அல்லது தடைப்பட்டியலில் சேராத புதிய தளங்களை பயன்படுத்துவார்கள் என்பதால் அவர்கள் சமூக வலைதளங்களின் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் தொடர்கிறது. இந்த அணுகுமுறை தண்டனை பயமின்றி திறந்த உரையாடலை ஊக்குவிக்கிறது. கிட்ஸ் ஹெல்ப் லைனின் மை சர்க்கிள் என்ற பியர் டு பியர் திட்டத்தையும் பியாண்ட் ப்ளூ ஃபோரம்களையும் பாதுகாப்பு மாற்றுகளாக இ சேஃப்டி பரிந்துரைக்கிறது. பிள்ளைகளின் சமூக ஊடக அனுபவங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது மிக முக்கியம் என்று கூறும் டாக்டர் கேத்தரின் பேஜ் ஜெஃபர், 16 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கான சமூக ஊடக தடை நடைமுறைக்கு வந்த பிறகும் இணைய பாதுகாப்பு, இணைய ஆபத்துகள் பற்றி பெற்றோர்கள் தொடர்ந்து பேச வேண்டும். ஏனெனில் ஆபத்துகள் சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல, பரந்த அளவில் இணையத்தில் நிறைய ஆபத்துகள் உள்ளன என்கிறார்.
But even after the ban takes effect, parents do still need to be continuing the conversations with their children about online safety, about online risks, because a lot of the online risks are not just on social media. There are a lot of risks more broadly. So I think one of the worst things that parents can do is just now kind of disengage from having those conversations with young people.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.